والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவை பயந்து அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா எனும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நுபுவத் பட்டத்தை பெறுகின்றார்கள். அதன் பின்னால் மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே 23 வருடங்கள் வாழ்கின்றார்கள். இஸ்லாத்தை பற்றி பேசுகின்றார்கள். இந்த 23 வருட காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதமான சாந்தியான ஒற்றுமை மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு செல்கின்றார்கள். இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் அது சோதனையாக இருக்கலாம் அல்லது இன்பம் துன்பங்களாக இருக்கலாம் வறுமை செல்வங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையிலும் அசைக்க முடியாத உறுதியான ஈமானிய உணர்வு மிக்க ஒரு சஹாபா சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கட்டி எழுப்பி விட்டு சென்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால், அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஹப்பாபின் அரசு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இரும்பு கம்பியினால் சூடு காட்டி அவர்களுக்கு சூடு கொடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய உடம்பிலே குறிவைக்கின்றார்கள். இவ்வாறு கொடுமையான முறையில் அந்த சஹாபிக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்டத்திலே அந்த சஹாபி வந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ் அலா தூலனா, யா ரசூலல்லாஹ் அலா தூலனா, இவ்வாறு எங்கள் மீது இரும்பை உருக்கி காய்ச்சி சுடுகின்றார்கள், மேல்களெல்லாம் பத்துகின்றது, உடம்பெல்லாம் எரிகின்றது, நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்களேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யா ஹப்பாப், அப்பாவே, லகதுக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இரும்பு கம்பியினால் இரும்பு சீப்பினால் அவர்களுடைய உடம்புகள் எல்லாம் வாரப்பட்டது, எலும்புகள் எல்லாம் வாரப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் இருந்திருக்கின்றார்கள். நீங்கள் இந்த சிறு வேதனையை அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுமாறு என்னிடத்திலே வேண்டிக் கொள்கின்றீர்கள் என்ற கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தலையிலே விரல்களை புலக்கின்ற அந்த ஆப்புக்களை தலையிலே வைத்து இரண்டாக தலையை பிறக்கின்ற அளவுக்கும் சஹாபாக்கள் வேதனை கொடுக்கப்பட்டார்கள். அந்த கட்டங்களிலும் எவ்வாறு அவர்களுடைய ஈமான் இருந்தது, அவர்களுடைய உறுதி இருந்தது, அவர்களுடைய உறுதி இருந்தது அந்த மார்க்கத்தை விட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் ஒரு அணு அளவு கூட அவர்கள் அசையாதவர்களாக உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படிப்படியாக சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 23 வருட காலத்தில் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அவ்வாறுபட்ட அந்த சஹாபாக்கள், அவ்வாறுபட்ட அந்த சமுதாயத்தவர்கள் இவ்வாறு உருவாக்கி காட்டினார்களே இவ்வாறு உருவாக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அந்த சஹாபாக்களுடைய அந்த அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பல விடயங்களை பார்க்கலாம். ஒரு விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு சஹாபி அழுது கொண்டிருக்கின்றார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் அழுகின்றீர்கள், ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லா, நான் ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு அநியாயமான நிலையிலே இருந்தேன், கொடூரமான நிலையிலே இருந்தேன், இரக்கமற்ற தன்மை உள்ளவனாக இருந்தேன் என்றெல்லாம் அவரை பற்றி வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை, நடந்த ஒரு வரலாற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நான் திருமணம் முடித்திருந்தேன், திருமணம் முடித்த போது எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தது, அந்த பெண் குழந்தையை கொலை செய்வது அன்றைய வரலாற்றின் கலாச்சாரமாக இருந்தது, அன்றைய கலாச்சாரமாக இருந்தது. அதனால் நான் கொலை செய்வதற்காக எனது மனைவியிடத்திலே சொன்னேன், என்னுடைய குழந்தையை நான் எனது உறவினர்களிடத்திலே கூட்டிச் செல்ல போகின்றேன், இவரை நீங்கள் தயாரித்து வையுங்கள், தயாராக வைத்து வையுங்கள் என்று அந்த மனைவியிடத்திலே கூற மனைவியும் அவ்வாறே தயாரித்து அந்த குழந்தையை, அந்த பச்சிளம் குழந்தையை அந்த மனிதரிடத்திலே அனுப்புகின்றார். அந்த நேரத்திலே மிக நீண்ட தூரமாக செல்கின்றார், ஒரு கிணற்றை தேடி செல்கின்றார், ஒரு கிணற்றை பார்க்கின்றார், அந்த கிணற்றிலே தண்ணீரை மீண்டும் செல்கின்றார், மீண்டும் ஒரு கிணற்றை காண்கின்றார், அந்த கிணற்றிலும் தண்ணீரை மீண்டும் நெடுந்தூரமாக ஒரு இடத்தை செல்கின்றார், அந்த இடத்திலே கிணற்றை கண்டு அந்த கிணற்றிலே தண்ணீர் இருக்க காண்கின்றார். இந்த நேரத்திலே அந்த குழந்தையை கொலை செய்வதுதான் அன்றைய கலாச்சாரமாக இருந்தது, ஜாஹிலியா காலத்திலே வழக்கமாக இருந்தது. இதனால் அந்த பெண் குழந்தையை அந்த சஹாபி, அந்த மனிதர் என்ன செய்கின்றார், அந்த கிணற்றுக்குள்ளே தூடம் போடுவதற்கு முயற்சி செய்கின்றார். அந்த நேரத்திலே அந்த குழந்தை துடிக்கிறது, யா அபத்தா, யா அபத்தா, என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே, என்னை நீங்கள் போட்டு விடாதீர்கள், லா துபைய அமானத உம்மி, என்னுடைய உம்மாவின், என்னுடைய தாயின் அந்த அமானத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்று அந்த சாவியிடத்திலே, அந்த தந்தையிடத்திலே அந்த குழந்தை சொல்கின்றது. அதையும் பொருட்படுத்தாது, இரக்கமற்ற குணத்தினால், இரக்கமில்லாத தன்மையினால் மீண்டும் அந்த குழந்தையை அந்த கிணத்திலே போடுகின்றார். போட்ட நேரத்திலே அந்த குழந்தை சொல்கின்றது, லையாத அமானத உம்மி, என்னுடைய தந்தையின், என்னுடைய தாயின் அமானத்தை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள், மோசடி செய்து விட்டீர்கள் என்ற கருத்தை சொல்லி மீண்டும் அந்த குழந்தை கெஞ்சுகிறது, என்னுடைய தந்தையே, யா அபசா, யா அபசா, என்னுடைய தந்தையே, என்னை பாதுகாருங்கள் என்று அந்த குழந்தை சொல்கின்றது. ஆனால் அதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல், அதையெல்லாம் மனசுக்கு எடுக்காமல் அந்த இரக்கமற்ற தன்மையுடன் இருந்த அந்த சஹாபிகளை தான், அவ்வாறுபட்ட மனிதர்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக, சாந்தி மிக்க, ஒற்றுமை மிக்க சமுதாயத்தவர்களாக கட்டி எழுப்பிவிட்டார்கள் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அந்த நபியுடைய, அந்த நபியுடைய, நாம் ஒரு தூதர், அந்த நபியுடைய ஒரு சமுதாயத்தவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு இருந்தும் நாம் அந்த நபியுடைய வரலாறுகளை படிக்காமல், அந்த நபியுடைய கலாச்சாரங்களை எமது கலாச்சாரங்களாக மாற்றாமல் நாம் இன்றைய உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் இந்த மனித சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் சுவர்க்கவாசியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உறுதியாக இருந்தது, அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. இதனால் தான் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வாறு பட்ட நிலைகள் வந்தாலும் அதையெல்லாம், அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டார்கள். இதனால் அவ்வாறுபட்ட சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு சென்ற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் அவ்வாறுபட்ட அந்த நிலையில் வாழ்ந்த அந்த மனிதர்களை தான் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித புனிதர்களாக இந்த உலகிற்கு மாற்றி மாற்றி காட்டினார்கள். இதனைத்தான் நாம் ஒவ்வொருவரும் பாடமாக எடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இதனை பாடமாக எடுக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலே என்னதை எதை சாதித்திருக்கின்றேன், இஸ்லாத்துக்காக இஸ்லாமிய சமுதாயத்திற்காக எனது நபியை நான் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றேன் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தனி நபர்களும் சிந்திப்பதற்கு மிக கடமையான மிக அவசியமான ஒரு நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அவ்வாறு இருந்தவர்களை மனித புனிதர்களாக இந்த உலகிற்கு மாற்றி எதிர்கால சமுதாயத்தினருக்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாடமாக இந்த வரலாற்று நிகழ்வுகளில் நாம் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. எனவே நாம் அந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் கவனத்தில் கொள்கின்ற போது எமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மனிதர்கள் இருந்தார்கள், மிக அநியாயக்காரர்களாக இருந்தார்கள், இரக்கமற்ற தன்மையுடையவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் அவையெல்லாம் மாற்றி காட்டினார்கள். அவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அழகிய பண்பாடுகளுடன் அழகிய தன்மைகளுடன் மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே பாடுபடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறு இந்த தன்மை உள்ளவர்களாக கருணை உள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக எந்த விடயத்தை கொண்டு மாற்றினார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு மடமை காலத்திலே மிக அநியாயமான முறையில் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற வண்ணம் இரக்கம் இல்லாதவர்களாக இருந்த அந்த மனிதர்களை எந்த விடயங்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பல பொறுப்புகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறுபட்ட ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும், எங்களிடத்திலே மூன்று விடயம் வர வேண்டும். அந்த மூன்று விடயங்களும் எங்களிடத்திலே காணப்படுகின்ற போது நிச்சயமாக எமது சமுதாயத்திலே ஒரு சந்தோஷமான சமுதாய மறுமலர்ச்சியை நாம் காணக்கூடியதாக மாறும். அதனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். முதலாவதாக எங்களிடத்திலே இரக்க தன்மை வர வேண்டும், கருணை வர வேண்டும். இரண்டாவதாக எங்களுக்கு மத்தியிலே மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் மலக்கல்ல, இவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள், இவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த தவறை அடுத்தவர்களுக்கு நாம் எடுத்து காட்டுவதல்ல, அந்த தவறு செய்துவிட்டார் என்பதற்காக சமுதாயத்திலிருந்து அந்த மனிதரை ஓரமாக்குவதல்ல, அவரை இழிவுபடுத்துவதல்ல. அதனை நாம் அந்த தவறை மறைத்து மூன்றாவதாக அதனை மன்னிக்க வேண்டும். எனவே இரக்கத்தன்மை, அவர் தவறு செய்தால் அதனை மறைக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த தவறை மன்னிக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகளும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பூமிக்கு மேலால் எந்த குழப்பமும் ஏற்படாது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 23 வருட காலத்தில் செய்து காட்டிய சாதனையாக இருக்கின்றது. எனவே நாம் இன்றைய நாளில் இந்த மூன்று விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம். அதற்கு சான்றாக பல விடயங்கள் எமது வரலாற்றிலே இருக்கின்றது. அதனை நாம் பார்க்கின்ற போது ஹாசிம் இப்னு அபி பல்தா என்ற அந்த சஹாபி நபியவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே மக்காவை பிடிப்பதற்காக மக்காவிலே படைகளை அனுப்புவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஹாசிம் இப்னு அபி பல்தா பார்த்தார், என்னுடைய சமுதாயம் என்னுடைய குடும்பத்தவர்கள் மக்காவிலே இருக்கின்றார்கள், எனவே இவ்வாறு முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அங்கே பேய்த்து விட்டார்கள் என்று சொன்னால் எனது குடும்பத்துக்கு ஆபத்தாகிவிடும், எனது குடும்பத்தின் சொத்துக்கள் பாதிப்பாகிவிடும் என்று கருதி அந்த அஞ்சியதன் காரணமாக அந்த சஹாபி என்ன செய்கின்றார், மக்காவிற்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு பெண்ணிடத்திலே அனுப்புகின்றார். அந்த நேரத்திலே அந்த சஹாபிக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பிடிப்பார்கள் என்பது அந்த சஹாபிக்கு உறுதி. இருந்தாலும் என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், என்னுடைய குடும்பத்தவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு தன்மையின் காரணமாக எந்த ஒரு விடயத்திற்காக மாத்திரம் அந்த கடிதத்தை ஒரு பெண்ணுடைய கையிலே கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே அல்லாஹ் வழி அனுப்புகின்றார், இந்த மனிதர் இவ்வாறு பெண்ணிடத்திலே ஒரு கடிதம் கொடுத்திருக்கின்றார், இந்த கடிதத்தை பறித்தெடுங்கள், இந்த கடிதத்தை பறிமுதல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வழி அனுப்பிய நேரத்திலே உசாமா ரலியல்லாஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த இரண்டு சஹாபாக்களையும் பிடித்து அனுப்புகின்றார்கள். இந்த பெண்மணி இந்த இடத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார், அவளை மறித்து இந்த கடிதத்தை பறித்தெடுங்கள் என்று கூறிய நேரத்தில் கடிதத்தை பறித்தெடுக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இது நீண்ட ஒரு வரலாறு. இதனுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், இதனுடைய படிப்பினை என்னவென்று சொன்னால், மனித சமுதாயம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும். மனித சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், தவறுகள் அவர்களால் ஏற்படும், அந்த தவறுகளை மறைக்க வேண்டும். அந்த தவறுகளை அவர்களுக்கு மத்தியிலே எடுத்துக்காட்டி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது என்பதுதான் இஸ்லாமியம் எங்களுக்கு காட்டித் தருகின்ற படிப்பினையாக இருக்கின்றது, எங்களுக்கு படித்து தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. இதனால் சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த முனாபிக்கை விட்டு வைத்து விடாதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை அமைதிப்படுத்துகின்றார்கள், ஆறுதல் படுத்துகின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதர், இந்த சஹாபி இவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், இவர் பத்ருடைய சஹாபியாக இருக்கின்றார், பத்ர் களத்திலே எங்களுக்கு காபிர்களுக்கு எதிராக போராடிய ஒரு சஹாபியாக இருக்கின்றார், பத்ர் களத்திலே போராடிய அந்த சஹாபாக்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், எனவே நாமும் அதனை மன்னித்து விடுவோம், அதை பற்றி பேசாமல் விடுவோம், அவருடைய கண்ணியத்தை கொடுப்போம் என்று சஹாபாக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே பெரிய மனிதர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள் இருப்பார்கள், அல்லது எங்களுக்கு கீழாக இருப்பவர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் என்ற ரீதியில் தவறுகள் ஏற்படலாம், அந்த தவறை நாம் அதனை எடுத்து காட்டி அவரை எமது சமுதாயத்திலிருந்து ஓரம் கட்டுவதல்ல, அவரை அணைத்து அவரையும் நாங்கள் அவருடைய தவறையும் மன்னித்து இந்த சமுதாயத்திற்காக செழிப்புறுகின்ற, இந்த சமுதாயத்திற்காக சேவையை செய்கின்ற மனிதர்களாக, புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த பண்பாக இருக்கின்றது. எனவே நாம் அந்த பண்பை எங்களிடத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயத்தில் இன்னொரு நேரத்திலே ஒரு ஜனாஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவை தொலைவிப்பதற்காக தயாராகின்றார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதனை நீங்கள் தொலைவிக்க வேண்டாம், இந்த ஜனாஸாவுக்கு தொழுகை நடாத்த வேண்டாம், ஏனென்றால் இந்த உலகத்திலே உயிருடன் வாழ்கின்ற போது இந்த பூமிக்கு மேலால் மிக ஒரு பாவியான மனிதராக, கொடூரமான மனிதராக இருந்தார், எனவே நீங்கள் இவரை தொலைவித்து விடாதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய தவறுகளை மறைத்தார்கள், இதனைத்தான் மனித சமுதாயத்திற்கு பாடமாக படிப்பித்தார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஏதாவது ஆறுதல் சொல்ல வேண்டும், இந்த சஹாபிக்கும் தொலைவித்து சுவனத்திலே நுழைவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே இவ்வாறு பிரச்சனைகள் ஒருவருடைய தவறுகளை கண்டு அதனை மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே அம்பலப்படுத்துகின்ற போது, கேவலப்படுத்துகின்ற போது சரியான சீரிய ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலே உருவாகாது என்று எதிர்காலத்தையும் சிந்தித்து, இவ்வாறு பல தூர நோக்கோடு சிந்தித்து அந்த கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், சஹாபாக்களே, இந்த மனிதனுடைய, இந்த ஜனாஸாவுடைய ஏதாவது நல்ல விடயம் இருக்கின்றதா என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆம், இருக்கின்றது. என்னவென்று கேட்கின்றார்கள், சொன்னார்கள், இவர் யுத்தகலத்திலே ஈடுபடுகின்ற இந்த சஹாபாக்களை பாதுகாப்பதற்காக இரவிலே கண்விழித்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார், எந்த ஒரு தன்மையை, எந்த ஒரு நன்மையான காரியத்தை சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த விடயம் மாத்திரம் போதும், இவரை நான் தொழுவிக்கின்றேன், இவருடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், இவர்களுடைய தவறுகளை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அந்த சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல உலக சமுதாயத்தவர்களுக்கு சொல்கின்றார்கள், ஏதாவது தவறுகள் வந்தால் மனிதன் என்ற ரீதியில் அவனுடைய தரப்பில் இரண்டு பக்கமும் இருக்கும், அவன் தவறு செய்வான், நன்மையும் செய்வான், தவறை பார்க்காதீர்கள், தவறை மறைத்து விடுவீர்கள், குற்றங்களை மறைத்து விடுங்கள், அதனை பற்றி பேச வேண்டாம், நன்மையான விடயங்களை பேசுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இன்றிலிருந்தே நாம் மாற வேண்டும். கருணை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, தவறுகள் நடந்தால் அந்த தவறை அம்பலப்படுத்தி விடாமல் அதனை மறைத்து நாம் மன்னித்து அவருக்காக துவா செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தவர்களாக, ஒரு மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விடயத்தை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தனது மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இட்டு கட்டுகின்றார்கள். இந்த இட்டு கட்டிய நேரத்தில் ஹஸ்ஸான் இப்னு தாபித் அவரும் அந்த விடயத்திலே சேர்ந்து உதவியாக இருக்கின்றார். இந்த நேரத்திலே பின்னால் ஒரு காலத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு தாபித்துக்காக முல்தகம் என்ற இடத்தில் மக்காவிலே இருக்கின்றது, எல்லா நபிமார்களும் அந்த இடத்துக்கு சென்று துவா செய்திருக்கின்றார்கள், துவா ஏற்றுக் கொள்ளப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த இடத்துக்கு சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஸ்ஸான் சாபித்துக்காக துவா செய்கின்றார்கள், இவனை மன்னித்து, இந்த மனிதனை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைத்து விடு என்று ஹஸ்ஸான் சாபித்துக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துவா செய்கின்றார்கள். இதனை கண்ட ஒரு மனிதர் கேட்கின்றார், யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஏன் இவ்வாறு நீங்கள் துவா செய்கின்றீர்கள், உங்களுக்கு எதிராக உங்களை இட்டு கட்டிய இந்த மனிதருக்கா, இந்த ஹஸ்ஸானுக்கா நீங்கள் துவா செய்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் செய்த நலவை பார்ப்போம், அவர் எனக்கு அநியாயம் செய்திருந்தால் அது அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், ஆனால் அவருடைய மன்னிப்புக்காக, அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் முறையிடுகின்றேன், அவர் செய்த நல்ல விடயத்தை பாருங்களேன், அவர் என்ன நல்ல விடயம் செய்தார். சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது மஸ்ஜிதிலே வைத்து புகழ்ந்துகின்றார்கள். சொன்னார்கள், அஹ்சன மின்கலம் தரிகத் ஐனி, அஜ்மல் மின்கலம் தரிதின் நிசா, குளிக்கத் முபர்ரன் மின் குல்லி ஈத், கல்லக குளிக்கத் கமா தஷா. சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹஸ்ஸான் இப்னு தாபித் இருக்கின்றாரே, அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இந்த சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே நபி அவர்களுடைய மதிப்பை எடுத்து காட்டினார்களே, அதனை சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலே என்னுடைய கண்ணால் இந்த அழகான தன்மையுடைய ஒரு மனிதரை நான் யாரையும் காணவில்லை, அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே எந்த பெண்களும் உங்களை போல அழகான ஒரு மனிதரை பெற்றெடுக்கவில்லை, உங்களை அழகான குணங்கள் உள்ள தூய்மையானவராக அல்லாஹ் படைத்திருக்கின்றான், நீங்கள் விரும்பியபடி உங்களை படைத்திருக்கின்றான் என்று இவ்வாறு ஒரு கவிதையை பாடி அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றார்கள். இவ்வாறு புகழ்ந்த இந்த நல்ல உலகத்தை பார்த்து நான் அவர் எனக்கு செய்த தவறை மன்னித்து அவருக்காக துவா செய்கின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு பாடம் படித்து காட்டுகின்றார்கள். எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த விடயத்தை எட்டி வைக்க வேண்டும், பெண்கள் என்றால் இவ்வாறுதான் இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் பல தவறுகள் ஏற்படலாம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல தவறுகள் ஏற்படலாம், ஆனால் அதற்காக பழி வாங்குகின்ற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது, நாம் பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக துவா செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய வாழ்க்கையையும், ஏன் இந்த பூமியிலே மனித சமுதாயம் மறுமலர்ச்சி மிக்க ஒரு சமுதாயமாக, சந்தோஷமிக்க ஒரு சமுதாயமாக மாறும் என்பதை இந்த இடத்திலே நாம் பாடமாக படித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு முறை அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே இருக்கின்றார்கள், ஒரு சபையிலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஸ்ஸான் இப்னு தாபித் வருகின்றார். வருகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மா அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவரை நீங்கள் அவரை உறுதிப்படுத்திவிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, தனது மனைவியை விட்டு கட்டிய அந்த தவறை மறைத்து அவரை மன்னித்து இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும், உறுதிமிக்கவராக வாழ வேண்டும், செழிப்பானவராக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார் என்று சொன்னால் ஒவ்வொரு கணவனும் சிந்திக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை பற்றி ஏதாவது அடுத்தவர்கள் கூறிவிட்டால் அதற்காக நாம் அவர்களை தண்டிக்க கூடாது, அவர்களை பழிவாங்க கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் எமது சமுதாயத்திலே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு கணவன் மனையும் சந்தோஷமிக்கவர்களாக வாழ்வார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மத்தியிலே பிறக்கின்ற உருவாகின்ற சந்ததியினர்களும் அல்லாஹு ஜல்லா சுப்ஹானஹு வதஆலா கண்ணியப்படுத்துவான், கண்ணியமிக்க ஒரு சமுதாயமாக மாற்றுவான். இதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படிப்பினையாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம், நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம். எங்களுடைய வீட்டுக்கு நாம் எங்களுடைய மனைவிக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றோம். பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பாடசாலைகளிலே இருக்கின்றார்கள், அந்த மாணவ சமுதாயத்திற்கு ஆசிரியர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தனது மனை கணவன் யோசிக்க வேண்டும், எனது மனைவியை நான் சரியாக வாழ வைக்க வேண்டும். பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும், எனது இந்த குழந்தை செல்வத்தை குழந்தை சமுதாயத்தை சீரிய ஒரு சமுதாயமாக சிறப்பு மிக்க ஒரு சமுதாய குழந்தை செல்வங்களாக எனது குழந்தைகளை மாற்ற வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் யோசிக்க வேண்டும், எனது பாடசாலையிலே எனது கல்லூரியிலே எங்களுக்கு கீழால் கல்வி போட்டுகின்ற அந்த மாணவர்கள் சீரிய சமுதாயத்தவர்களாக சிறந்த சமுதாயத்தவர்களாக வாழ வேண்டும். இவர்களும் இந்த தன்மையை உடையவர்களாக வாழ பழக்குகின்ற போது நிச்சயமாக எமது எதிர்காலத்திலே எமது சமுதாயம் சிறந்த சமுதாயம் மாறும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த விடயத்தை படித்து தருகின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அதிகாரத்தில் இருப்போம். அதிகாரத்தில் இருப்பவர்களும் யோசிக்க வேண்டும், பொறுப்புதாரிகளும் இருப்பவர்கள் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவனத்திலும் இருக்கின்ற அதிகாரிகள் பொறுப்புதாரிகள், அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சார்ந்த ஷரியா சார்ந்த நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது பொது சேவை செய்கின்ற சமுதாயம் ரீதியாக சிந்திக்கின்ற அந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதர் அதிகாரத்திலே இருக்கின்ற போது பொறுப்பிலே இருக்கின்ற போது இந்த தன்மைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு கீழாக இருக்கின்ற அந்த சமுதாயத்தவர்கள் சிறந்த சமுதாயத்தவர்களாக எதிர்காலத்திலே திகழ மாட்டார்கள், எதிர்காலத்திலே வாழ பழக மாட்டார்கள். அவர்களுடைய சந்ததியினரும் இவ்வாறே வாழ பழகுவார்கள் என்று சொன்னால் எதிர்காலம் பூச்சியமாக மாறிவிடும். எதிர்காலத்திலே சிறந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புவது மிக மிக கஷ்டமாக மாறும். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கொடூரமான இரக்கமற்ற தன்மையிலே இருந்த அவ்வாறுபட்ட தன்மையிலே இருந்த அந்த மனிதர்களை புனிதர்களாக மாற்றி காட்டினார்களே, அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கின்றார்கள். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாலே அருமை எல்லா மக்களுக்கும் மத்தியிலே அவர்கள் எங்களுக்கு ஒரு பொறுப்பை தருகின்றார்கள். பல்லிஹு அன்னி வலவு ஆயா, என்னை பற்றி ஏதாவது ஒரு விடயம் தெரிந்தாலும் அது சிறிய விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தை சமுதாயத்திற்கு மத்தியிலே எட்டி வைப்பது உங்களுடைய பொறுப்பாக இன்றைய தினம் நான் தந்துவிட்டு செல்கின்றேன் என்று அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பொறுப்பாக தந்துவிட்டார்கள். எனவே நாம் ஆண்களாகிய நாம் அதாவது மசூதிகளுக்கு வருகின்றோம், வேறு இடங்களுக்கு செல்கின்றோம், அங்கெல்லாம் இஸ்லாமிய பயான்கள் நடக்கின்றது, இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. ஆனால் அந்த விடயங்கள் பெண்களுக்கு செல்வதில்லை, வீடுகளிலே வாழ்கின்ற அந்த பெண்களுக்கு செல்வதில்லை. அவர்களுக்கு நாம் இந்த விடயத்தை சொல்லுவதும் இல்லை, இஸ்லாத்தை பற்றி எத்தி வைப்பதும் இல்லை, அல்லாஹ்வை பற்றி பேசுவதும் இல்லை. இவ்வாறுபட்ட ஒரு நிலைதான் இன்று ஆண்களிடத்திலே காணப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு ஆண்களும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். அந்த ஆண்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு வீடுகளுக்கு சென்று இந்த விடயங்களை பெண்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும், இதனை படித்துக் கொடுக்க வேண்டும், இது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. இதனை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே ஆண்களாகிய நாங்கள் மாத்திரம் இஸ்லாத்தை படிப்பதல்ல, இஸ்லாம் அனைவருக்கும் சொந்தமானது. அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்துவது ஒவ்வொருடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. எனவே நாமும் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருந்துவிட்டால் அந்த பெண்களிடத்திலே எவ்வாறு இஸ்லாம் வரப்போகின்றது? இஸ்லாமிய கலாச்சாரம் அந்த பெண்களால் வளர்க்கப்படுகின்ற அந்த குழந்தை செல்வங்களிடத்திலே எவ்வாறு வளரப்போகின்றது என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே எடுத்து சிந்திப்போம். எனவே நாம் கருணை உள்ளவர்களாக மாறுவோம், இரக்கம் உள்ளவர்களாக மாறுவோம். யாரும் தவறு செய்தால் அந்த தவறை மன்னிப்போம், மறைப்போம், அத்தோடு நாங்கள் மறந்து விடுவோம். அதன் பின்னால் அதனை நினைவுபடுத்தி அவருடைய உள்ளத்தை பாதிப்புறத்தியாமல் அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்திலே நிம்மதியான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பினார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு தனி மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே எந்த விடயங்கள் இருந்தாலும் அந்த விடயங்கள் நல்ல விடயங்களாக இருந்தால் அது சமுதாயத்திற்கு சமுதாயத்திற்கு ஒரு உதவியாக மாறும் என்பதை இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மாத்திரம் இஸ்லாத்தை படித்து விட்டு செல்லாமல், நாம் மாத்திரம் இஸ்லாத்தை தெரிந்து விட்டு செல்லாமல், நாம் அனைவரும் அடுத்தவர்களுக்கு எட்டி வைக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். இதனால் தான் இமாம்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள், ஒரு தனி மனிதன் அமல் செய்தால், நல்ல அமல் செய்தால் அது அவனுக்கு மாத்திரம் சேரும், ஆனால் முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு சமூகத்திற்கு ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி இறங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேச வேண்டும், அடுத்த மனிதர்களிடத்திலே சென்று அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும், நபிமார்களை பற்றி பேச வேண்டும். இவ்வாறு அந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற போது நாம் அந்த பொறுப்பிலிருந்து நீங்கிவிடுவோம். அவ்வாறு நாம் எத்தி வைப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு மத்தியிலே பள்ளிக்கு வராதவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், பள்ளியை விட்டும் தூரமாக இருக்கின்றவர்கள், ஜும்மாவிற்கு மாத்திரம் வரக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் ஓரம் கட்டிவிடாமல், அவர்களெல்லாம் பள்ளிக்கு வராதவர்கள் என்று கழித்து விடாமல் அவர்களிடத்திலே செல்வோம், அவர்களிடத்திலே சென்று நாம் இஸ்லாத்தை பற்றி பேசுவோம், தொழுகையை பற்றி பேசுவோம், இவ்வாறுபட்ட மனிதர்களாக மாறுவோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதை மாத்திரம் வாழ்க்கையில் கவனத்தில் கொள்ளக்கூடாது. தான் மாத்திரம் திருந்து விட்டால் போதும் என்று, தான் மாத்திரம் அமல் செய்தால் போதும் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதர் இருந்தார், அந்த மனிதர் மாத்திரம் அமல் செய்து கொண்டிருந்தார், அல்லாஹ் ஜல்லா சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், இந்த சமுதாயத்தவர்களை இந்த ஊர்வாசிகளை அழித்து விடுங்கள் என்று கூறிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கின்றார்கள். அந்த சமுதாயத்திலே ஒரு மனிதர் நல்ல அமலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் அல்லாஹ்விடத்திலே வருகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதர் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றார், இவனையுமா சேர்த்து அழிக்க என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், இல்லை, இந்த மனிதனுடைய அந்த மனிதனுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த மனிதனை அழிப்பதின் ஆரம்பத்திலிருந்து இதனை நீங்கள் அழித்து விடுங்கள், இந்த மனிதனை முதல் முதலாக அழித்து விட்டு அந்த ஊரை அழித்து விடுங்கள் என்று அந்த நிபியில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எனவே நாம் ஒவ்வொரு தனிநபரும் யோசிக்க வேண்டும், தான் மாத்திரம் அமல் செய்வதல்ல, தான் மாத்திரம் அமல் செய்வால் ஈமானிய தக்குவா உள்ள இறையற்றம் உள்ள சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியாது. அவ்வாறே ஒரு சிலர்கள் மாத்திரம் அமல் செய்தால் அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது, அல்லாஹ்வுடைய இறைச்சம் வராது, அல்லாஹ்வுடைய உதவி வராது. இதனைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு ஊர்வாசிகள் இருக்கின்றார்கள், ஆமனு வத்தகு, அவர்கள் தக்குவா உள்ளவர்களாக இறைச்சம் உள்ளவர்களாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானம் பூமியிலே இருக்கின்ற அனைத்து உதவிகளையும் அனைத்து வரக்கத்தையும் இந்த ஊர் மக்களுக்கு நான் அனுப்பி விடுவேன் என்று அல்லாஹ் எங்களிடத்திலே சவால் விடுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மாத்திரம் அமல் செய்யாமல் இந்த விடயங்களை அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்போம். ஏதாவது இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் நாம் பங்குபற்றினால், பள்ளியிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே பங்குபற்றினால் ஏதாவது விடயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு செல்வோம். அவ்வாறு கற்றுக்கொள்கின்ற அந்த விடயத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு பேசி நாங்கள் படித்துக் கொடுப்போம். அவர்களுக்கு மத்தியிலே, அந்த பெண்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய சூழலை உருவாக்குவோம். நிச்சயமாக எமது எதிர்காலத்தில் எமது சமுதாயம் இந்த ஊரிலே சிறந்த ஒரு சமுதாயமாக மாறுவார்கள். அவ்வாறுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.